டிரான்ஸ்வர்ல் ரேடியோவின் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
வேதத்தை நீ தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சேதம் வராதே இம்மனமே, சேதம் வராதே இம்மனமே.
அன்பர்களே, இந்த அருமையான காலை பொழுதில் நீங்கள் மன பாரத்தோடு செய்தியை கேட்க காத்திருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள், கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார்.
வாரம் தவறாமல் கர்த்தருடைய வசனங்களை கவனித்து கேட்கும் எங்களுக்கு பிரியமான சகோதரனை சகோதரியே, கடந்த நிகழ்ச்சியிலே 51 சங்கீதத்தை சிந்திக்க துவங்கினோம். 51 சங்கீதம் இயற்கையாகவே மூன்று பகுதிகளாய் பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதல் மூன்று வசனங்களிலே பாவத்தை குறித்த உணர்வும் மனசாட்சியின் கூக்குரலையும் பார்க்கிறோம். இரண்டாவதாக பாவ அறிக்கையும் தேவனுடைய கிருபைக்காக கெஞ்சுவதையும் வாசிக்கிறோம். இது 4-8 வசனங்களிலே அடங்கியிருக்கிறது. 9-19 வசனம் வரை ஆண்டவர் தன்னை சுத்தம் பண்ண வேண்டும் என்றும் தேவனோடு உள்ள தொடர்பை தாம் இழந்து போகக்கூடாது என்பதை குறித்த அக்கறையோடு தாவீது ஜெபிப்பதையும் நாம் பார்க்கிறோம். தாவீது பாவத்தை குறித்து சொல்லும்பொழுது மீறுதல் என்று சொல்கிறார், பொல்லாங்கானது என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட காரியங்களை தேவனுக்கு விரோதமாய் செய்ததினாலே தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் நான் பாவம் செய்தேன் என்றார். யாருக்கு விரோதமாக நாம் பாவம் செய்வோம் என்றாலும் இறுதியாக நாம் தேவனுக்கு விரோதமாகவே பாவம் செய்கிறவர்களாயிருக்கிறோம். சங்கீதம் 51:5, இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். தாவீதும் சரி, நாம் ஒவ்வொருவரும் சரி, பாவ சுபாவத்துடனேயே இந்த உலகத்திற்குள்ளே வந்திருக்கிறோம். இதை பவுல் அறிந்திருந்தபடியினாலே அந்த நாட்களின் விசுவாசிகளை பார்த்து குறிப்பாக கலாத்தியருக்கு சொல்லும்பொழுது இவ்விதமாய் கூறியிருக்கிறார். கலாத்தியர் 6:1 சகோதரனே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. பாவங்களை குறித்து, குற்றங்களை குறித்து பலர் பலவிதமாய் கூறியிருக்கிறார்கள். ஒருவர் சொல்லும்பொழுது, செய்யப்படும் எந்த ஒரு குற்றத்தை பார்த்தாலும் நானும் அதை செய்திருக்கக்கூடும் என்று கூறுகிறார். ஜான் என்பவர் சொல்லும்பொழுது, எந்த மனிதனும் தனது மிக நெருக்கமான நண்பர்களுக்கும் சொல்ல துணியாத காரியங்களையும் தன்னுடைய வாழ்க்கையிலே இருப்பதை அறிந்திருக்கிறான் என்று கூறுகிறார். மற்றும் ஒருவர், இவர் தேவனை அறியாத ஒரு தத்துவ ஞானி, ரோம் நாட்டைச் சேர்ந்தவர். நம்மை குறித்தே நாம் சொல்லும்பொழுது நாம் தீமையானவர்களே என்று சொல்ல வேண்டும், தீமையை செய்கிறோம் என்றும் அதையும் சந்தோஷமில்லாமல் செய்திருக்கிறோம் என்றும் கூற வேண்டும் என்கிறார். மற்றொருவர் சொல்லும்பொழுது, எந்த ஒரு மனிதனும் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள முடியாது, மற்றொருவர் கரத்தை நீட்டி தூக்கிவிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். வேதவசனமும் இந்த கருத்தை உறுதிப்படுத்துகிறது. பிரசங்கியின் புத்தகம் 7:20 ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை என்று கூறுகிறது. மற்றொரு வசனத்தை வாசிக்கிறேன், நீதிமொழிகள் 30:12 தாங்கள் அழுக்கர கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாய் தோன்றுகிற சந்ததியாரும் உண்டு. தங்கள் வாழ்க்கையிலே எல்லாம் சரியாயிருக்கிறது என்று எண்ணுகிற மக்கள் உண்டு. ஆனால் அவர்கள் பாவத்தை குறித்த உணர்வற்றவர்களாய் இருக்கிறார்கள். வட துருவத்திலே பனியிலே நடந்து கொண்டிருந்த ஒரு மனிதன் அதிகமான குளிரை உணர்ந்தான். தான் சற்று இளைப்பார வேண்டும், உட்கார வேண்டும் என்று கூறினான். அவன் உட்கார்ந்தபொழுது அது அவனுக்கு மிக நன்றாக இருந்தது போல தெரிந்தது. ஆனால் அவனோடு இருந்தவர்களுக்கு நன்றாக தெரியும், அப்படி அவன் உட்கார்ந்திருந்தால் அப்படியே அவன் மரித்து போவான். எனவே அவனை உட்கார விடாமல் அவனை நடக்க வைத்தார்கள். அப்பொழுது சரீரத்திலே சூடு உண்டாகி அவன் உயிர் பிழைத்துக் கொண்டான். இன்றைக்கும் பலர் பல திருச்சபைகளிலே குளிர்ந்து போனவர்களாய், ஆனால் வசதியாக உட்கார்ந்து கொண்டு கர்த்தருடைய பார்வையிலே தாங்கள் பாவிகள் என்பதை உணராமல் இருக்கிறார்கள். நமக்கு ஒரு இரட்சகர் தேவை மட்டுமல்ல, நாம் சுத்தப்படுத்தப்பட வேண்டியவர்களாயும் இருக்கிறோம். அப்போஸ்தலன் பவுலும் தன்னை குறித்து சொல்லும்பொழுது ரோமர் 7:18 என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை என்று கூறியிருக்கிறார். தாவீதும் இந்த பாவறிக்கை ஜெபத்திலே எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணத்தை அவர் உணர்ந்துதான் கூறுகிறார். பிறக்கும்பொழுதே தான் எப்படி பாவத்திலே பிறந்தேன் என்று கூறுகிறார். தொடர்ந்து தாவீது எப்படி பாவ அறிக்கை செய்கிறார் பாருங்கள். சங்கீதம் 51:6 இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்தகரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். பிரியமானவர்களே, வெளியே பார்ப்பதற்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை குறித்து தேவன் ஆர்வம் உள்ளவர் அல்ல. நீங்கள் ஞான ஸ்நானம் பெற்றிருக்கலாம், இருந்தாலும் ரட்சிக்கப்படாதவர்களாய் நீங்கள் இருக்க முடியும். ஒரு திருச்சபையின் அங்கத்தினராயிருக்கலாம், ஆனால் அது எல்லாமே வெளிப்படையான காரியங்கள்தான். திருச்சபையின் அங்கமாயிருந்தும் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாய் இல்லாமல் இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையின் அந்தரங்கத்திலே, உள்ளத்தின் ஆழத்திலே நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்க தேவன் விரும்புகிறார். சங்கீதம் 51:7 நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியறளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். இப்பொழுது நான் சொல்வதை சற்றே நன்றாக கவனியுங்கள். கர்த்தருடைய வசனத்திலே இது ஒரு முக்கியமான பகுதியாகும். சிலர் சொல்வார்கள், தாவீது மன்னிக்கப்பட்டதற்கு காரணம் அவர் தனது பாவத்தை அறிக்கை செய்தார் என்று சொல்வார்கள். இவ்வாறு நீங்களும் சொல்வீர்கள் என்றால் ஒரு கதையின் ஒரு பகுதியைத்தான் சொல்கிறீர்கள். உண்மையில் அது ஒரு முழுமையான காரணம் அல்ல. இதன் சரித்திர பின்னணியத்தை சற்றே புரட்டி பார்ப்போமா? 2 சாமுவேலின் புத்தகம் 12:13 பாருங்கள். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். தேவனே முதல் 8 எடுத்து வைக்கிறார். தேவன் நாத்தானை தாவீதினிடத்திலே அனுப்பினார். அன்று நாத்தான் வந்து தாவீதின் பாவத்தை குறித்து பேசவில்லை என்றால் தாவீதும் அதை குறித்து செயல்பட்டிருக்க மாட்டார். ஆனால் அவர் முதலாவது செயல்பட துவங்கவில்லை, கர்த்தரே முதலில் செயல்பட்டார். சரி, எப்படி தாவீதை மன்னிக்க முடிந்தது? ஏனென்றால் அவர் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். இதை நன்றாக கவனியுங்கள். தேவன் தன்னை குறித்து இஸ்ரவேல் மக்களுக்கு எப்படி வெளிப்படுத்தியிருக்கிறார்? வாசிக்கிறேன், யாத்ராமும் 34 அதிகாரம் 6-7 வசனங்கள். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிறபோது அவர், கர்த்தர் கர்த்தர், இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். ஒருவேளை சிலர் கேட்கலாம், 3-4 தலைமுறை மட்டும்தானா? இல்லை, அது தொடர்ந்து செல்கிறதா இருக்கிறது. ஒரு மனிதன் காணக்கூடியவை அவ்வளவுதான். பிரியமானவர்களே, இந்த வசனங்களிலே ஒன்றுக்கொன்று எதிராக இருக்கிற ஒரு காரியத்தை நீங்கள் கவனித்தீர்களா? தேவன் பாவத்தை மன்னிக்கிறேன் என்று சொல்கிறார், இரக்கத்தை காட்டுவேன் என்று சொல்கிறார். தொடர்ந்து தன்னை குறித்து அவர் சொல்லும்பொழுது குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் என்றும் சொல்லுகிறார். இப்பொழுது மீண்டுமாக 51 சங்கீதத்திலே தாவீது சொல்வதையும் கவனியுங்கள். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். ஈசோப் என்பது ஈரமான பாறைகளிலே வளர்கிற ஒரு செடி. ஆர்வம் தரக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், பென்சிலின் மருந்து இந்த செடியிலிருந்து எடுக்கப்படுகிறதாம். ஆனால் ஈசோப்பு பென்சிலின் செய்யக்கூடாததையும் செய்கிறது. பென்சிலின் மருந்தினாலே பாவத்தை குணமாக்க முடியாது. பழைய ஏற்பாட்டிலே ஈசோப்பு 3 காரியங்களுக்காக பயன்படுத்தப்பட்டது. முதலாவதாக, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை செய்யும் பொழுது பஸ்கா அன்று ஒரு முக்கியமான காரியத்தை செய்யும்படியாய் சொன்னார். ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து அதை அடித்து அதன் இரத்தத்தை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வீட்டின் முன்னாலே போய் நின்று வாசல் கதவுகளிலேயும் நிலைகளிலேயும் ஈசோப்பு செடியை கொண்டு தெளிக்கும்படியாய் கூறியிருக்கிறார். செய்துவிட்டு அவர்கள் வீட்டிற்குள்ளே போய்விட வேண்டும். இரண்டாவதாக, ஒரு குஷ்டரோயை சுத்தம் செய்யும் சடங்கை நிறைவேற்றும் பொழுது 2 குருவிகளை குறித்து கூறியிருக்கிறார். 1 கொல்லப்பட வேண்டும். உயிரோடு இருக்கும் குருவியை ஊற்றின் நீரின் மேலே கொல்லப்பட்ட குருவியின் இரத்தத்திலே ஈசோப்போடு சேர்த்து தோய்த்து உயிரோடு இருக்கும் குருவியை பறக்கவிட வேண்டும். இது இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் முன்னறிவிக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களின் வனாந்தர பிரயாணத்திலே யாராவது பாவம் செய்வார்கள் என்றால் அங்கே அவர்களுக்காக பிரயாணத்தை நிறுத்தி ஆசரிப்பு கூடாரத்தை அமைத்து அவர்களுக்கான பாவ நிவாரணம் செய்ய முடியாது. இந்த நேரத்திலே பாவ நிவாரணம் செய்யப்படுவதற்காக எண்ணாமும் 19 அதிகாரத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிற கட்டளையிலே பாவ நிவாரணம் செய்யப்பட ஈசோப்பு செடி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பலியின் விளைவாக மன்னிப்பு கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது இதற்கான விளக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சிலுவையையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சிலுவையிலே தேவனுடைய குமாரன் என்ன கூறினார்? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்றார். ஏன் அவர் அதை சொன்னார்? நன்றாக கவனியுங்கள். வேறு எந்த வகையிலேயும் தேவன் பாவிகளை சுத்தம் செய்ய முடியாது. அவர் அவ்வாறு செய்யப்போகிறதும் இல்லை. இயேசு சிலுவையிலே தூங்கிய பொழுது நமக்காக அவரே பாவமாக்கப்பட்டார். அவர் எந்த பாவத்தையும் அறியாதவர். நாம் நீதிமான்களாகும்படி அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். தேவன் ஆபிரகாமின் மகனை தப்பவிட்டார். ஆனால் தேவன் தனது சொந்த மகனை தப்ப விடாமல் என்னுடைய பாவத்திற்காகவும் உங்களுடைய பாவத்திற்காகவும் பூரணமாய் ஒப்புக் கொடுத்தார். மற்றபடி தேவன் பாவத்தை மன்னித்து நமது குற்றத்தை அகற்ற முடியாது. இந்த உலகத்திலே காணப்படும் நீதிமன்றத்தைப் போல அவர் செயல்படுகிறதில்லை. தேவன் பாவத்தை வெறுக்கிறவர். அவர் பாவத்தை தண்டிக்கிறவர். செலுவிலே இருந்து இயேசு சொல்லும்பொழுது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்றார். எப்படி அவர்களை அவர் மன்னிக்க முடியும்? எப்படி 1000 தனது இரத்தத்தை கொடுக்க முடியும்? எப்படி அவர் பாவத்தை மன்னிக்க முடியும்? எப்படி அவர் தாவீதை மன்னிக்க முடியும்? என்னையும் உங்களையும் எப்படி அவர் மன்னிக்க முடியும்? பாருங்கள், எபேசியர் 1:7 வசனம், அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே எந்த இடத்திலே மன்னிப்பை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் அதற்கு அருகிலே இயேசுவின் இரத்தத்தை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கும். இயேசுவின் மரணம் இல்லாமல் வேறு எந்த அடிப்படையிலேயும் தேவன் பாவத்தை மன்னிக்கிறதில்லை. தேவன் பெரிய இருதயமுடையவராயிருக்கிறபடியினாலே அவர் பாவத்தை மன்னிக்கவில்லை. அவருடைய குமாரன் பாவத்திற்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டபடியினாலே அவர் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார். இப்பொழுது தனது இரண்டு கரங்களையும் பிரித்தவராக நான் இரக்கத்தை காண்பிக்கிறேன், ஏனென்றால் என்னுடைய குமாரன் உனக்காக மரித்துவிட்டார் என்று சொல்கிறார். கர்த்தருடைய இருதயத்திற்கான வழியை தாவீது அறிந்திருந்தபடினாலேதான், கர்த்தாவே நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன், என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன் என்றார். தொடர்ந்து சங்கீதம் 51:9 வாசிக்கிறேன். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களையெல்லாம் நீக்கியருளும். பொதுவாக நீண்ட தூரம் பிரயாணம் செய்யும்பொழுது கவனிக்க வேண்டிய காரியங்கள் வெளியிடப்பட்டிருக்கும் ஒரு புத்தகத்திலே எல்லா கரையையும் நீக்கக்கூடிய ஒரு திரவத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று உலக பிரகாரமாய் சொல்லப்படுகிறது. நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய பாவ கரையை நீக்கும் ஒரு பரிகாரம் தேவை. தாவீதுக்கும் அது தேவையானதாய் இருந்தது. வசனம் 10, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். நன்றாய் கவனியுங்கள், இங்கேயும் சிருஷ்டியும் என்ற வார்த்தையை பார்க்கிறோம். இதே வார்த்தையைத்தான் ஆதியாகமம் 1:1 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று வாசித்திருக்கிறோம். சிருஷ்டித்தார் என்றால் வெறுமையிலிருந்து, அதாவது ஒன்றுமில்லாமையிலிருந்து தேவன் உருவாக்குவதை குறிப்பிடுகிறது. ஆண்டவரே, சுத்தமான ஒரு இருதயத்தை என்னுடைய வாழ்க்கைக்காக நீர் உருவாக்கியருளும் என்று கேட்கிறார். எனக்கு ஒரு புதிய இதயம் தேவை ஆண்டவரே. அதுதான் தாவீதின் ஜபம். புதுப்பித்தலை குறித்தோ மறுமலர்ச்சியை குறித்தோ அவர் பேசவில்லை, புதிய ஒரு காரியத்தை கேட்கிறார். கர்த்தருக்காக பிரசங்கிக்கும் ஊழியர்கள் சிலர் பிரசங்கிக்கும் பொழுது உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு கொடுங்கள், கர்த்தருக்கு கொடுங்கள் என்று பிரசங்கிப்பதை கேட்டிருப்பீர்கள். உங்கள் அழுக்கான கந்தையான இருதயத்தை கொண்டு அவர் என்ன செய்யப்போகிறார்? யாருடைய இருதயத்தையும் அவர் கேட்கவில்லை. அதற்கு பதிலாக அவர் புதிய ஒரு இருதயத்தை உங்களுக்கு தர விரும்புகிறார். தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்பதுதான் தாவீதின் ஜபம். எபேசியர் 2:10 பாருங்கள். நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். மேலும் 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கிறேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரே உங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுப்பாராக. தாவீது மற்றொரு காரியத்தையும் கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொள்கிறார். பாருங்கள் சங்கீதம் 51:11, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரும். தாவீது தேவனுடைய மனிதனாய் இருக்கும்படியாக அவன் அரசனான பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் வந்து தங்கினார். ஆனால் இன்று எந்த ஒரு கிறிஸ்தவனும் இந்த ஜபத்தை செய்ய வேண்டும் என்பது அவசியமில்லை. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வந்து தங்குவார் என்றால் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. நீங்கள் ஒருவேளை அவரை துக்கப்படுத்தலாம், பரிசுத்த ஆவியை அணைத்து போடக்கூடிய காரியங்களை செய்யலாம், ஆனால் நீங்கள் அவரை விரட்டிவிட முடியாது. ஒரு வசனம் வாசிக்கிறேன் கவனியுங்கள், எபேசியர் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். எனவே எந்த கர்த்தருடைய பிள்ளையும் பரிசுத்த ஆவியானவரை இழந்து போக முடியாது. என்றாலும் அவரை செயல்பட முடியாமல் செய்துவிட முடியும். அதுதான் தாவீதின் வாழ்க்கையிலேயும் நடைபெற்றது. அவர் இங்கே கேட்பது என்னவென்றால், தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய வாழ்க்கையிலே செயல்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறார். சங்கீதம் 51:12, உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்குபடி செய்யும். தாவீது தன்னுடைய இரட்சிப்பை இழந்து போகவில்லை, இரட்சிப்பின் சந்தோஷத்தை தான் இழந்து போனார். தேவனோடு உள்ள உறவு மீண்டும் சரி செய்யப்பட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார். கெட்டகுமாரன் கண்டுகொண்டது போல பிதாவின் வீட்டை விட்டு தூரம் போகும் பொழுது அங்கே உண்மையான சந்தோஷம் இல்லை என்பதை தாவீதும் கண்டுகொண்டார். ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காகவே இது எல்லாம் தனக்கு வேண்டும் என்று வாஞ்சித்தார். அது என்ன காரணம்? சங்கீதம் 51:13-15 வாசிக்கிறேன். சங்கீதம் 51:13, அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். வசனம் 15, ஆண்டவரே என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். இப்பொழுது புரிகிறதா? மீண்டுமாக தாவீது கர்த்தரை துதிக்க ஸ்தோத்திரிக்க விரும்பினார். சங்கீதம் 51:19, அப்பொழுது தகனபலியும் சர்வாங்க தகனபலியும் ஆகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர், அப்பொழுது உமது பலிபீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். தாவீது கர்த்தருக்கு துதிபாட மட்டும் விரும்பவில்லை, கர்த்தரை பிரியப்படுத்த வாஞ்சித்தார். ஒரு பெண்மணி தெருவிலிருந்து வீட்டிற்குள்ளே வந்தாள். பரிசேயனாகிய சீமோன் மட்டுமே அவளுடைய பழைய வாழ்க்கையை அறிந்தவனாயிருந்தான். தெருவிலே நேருக்கு நேர் சந்திப்பதற்கு பதிலாக தெருவின் மறுமுனை வழியாக கடந்து சென்றுவிடக்கூடியவனாயிருந்தான். ஆனால் அந்த காலத்து வழக்கத்தின்படி தன்னுடைய வீட்டினுள்ளே ஒரு விருந்தாளி இருக்கும்பொழுது அவள் அந்த வீட்டிற்குள்ளே நுழைந்து நடக்கும் காரியங்களை எல்லாம் கவனித்து பார்க்கக்கூடிய அனுமதி பெற்றவளாய் இருந்தாள். அவள் வந்து இயேசுவின் பாதத்தின் அருகே நின்று அழ ஆரம்பித்தாள். தன்னுடைய கண்ணீரினாலே இயேசுவின் பாதத்தை கழுவினாள். தனது தலைமுடியினாலே அவருடைய பாதத்தை துடைத்தாள். அவருடைய பாதத்தை முத்தம் செய்தாள். விலை உயர்ந்த தைலத்தினாலே அபிஷேகம் செய்தாள். சீமோன் அவளை குறை சொல்லும் வண்ணமாக பேச ஆரம்பித்த பொழுது இயேசு அவனை கடிந்து கொண்டார். நான் உன் வீட்டிற்குள்ளே வந்தபொழுது என்னுடைய கால்களை கழுவ நீர் தண்ணீர் கொடுக்கவில்லை. சாதாரணமாய் எல்லாரும் செய்யும் ஒரு காரியத்தை கூட நீ எனக்கு செய்யவில்லை. ஆனால் இந்த பெண்மணி தனது கண்ணீரினாலே என்னுடைய கால்களை கழுவினாள். ஏன்? அவள் மன்னிப்பை பெற்றுவிட்டாள். நீ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளவில்லை, அதுதான் பொருள். லூக்கா 7:47 பாருங்கள். ஆதலால் நான் உனக்கு சொல்கிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி. பிரியமானவர்களே, நம்மை நாமே நல்லவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம், ஆனால் நாம் அவர் முன் குற்றவாளிகளாய் இருக்கிறோம் என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகிறார். நாம் மீட்கப்படுவதற்கு ஒரே ஒரு வழி, நம்முடைய பாவத்தின் தண்டனையை அவருடைய குமாரன் சுமந்து தீர்க்க வேண்டும். தேவன் நம்மை அதிகம் மன்னிக்கும் பொழுது நாம் அதிகம் அன்பு கூறுகிறவர்களாயிருக்கிறோம். உங்களுடைய அன்பின் அளவு என்ன? அதுவே உங்கள் பாவத்தின் அளவு. நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்யாமலேயும் நாம் கடத்திக்கொண்டே சென்றுவிட முடியும். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, கடைசியாக நீங்கள் உங்கள் பாவத்தை குறித்து எப்பொழுது துக்கப்பட்டீர்கள்? எப்பொழுது கண்ணீர் விட்டீர்கள்? எப்பொழுது உங்கள் பாவத்தை குறித்து கடைசியாக நீங்கள் எந்த இரவிலே வேதனைப்பட்டீர்கள்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அவரிடத்திலே உங்களுக்கு மன்னிப்பு உண்டு. நாம் மன்னிப்பு கேட்போம் என்றால் அவர் நமக்கு மன்னிப்பு கொடுக்கிறார். இந்த நேரத்திலே இதை கேட்டுக் கொண்டிருக்கிற யாராவது பாவ பாரத்தோடு கூட வேதனையோடு கூட இருப்போம் என்றால் இந்த நேரத்திலேயும் அதை நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்யலாம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதிமுழுவராயிருக்கிறார். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்திலேயும் யார் யார் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமை துக்கப்படுத்திய நேரங்களை, பரிசுத்த ஆவியானவரை வேதனைப்படுத்திய நேரங்களை உண்மையாகவே உணர்ந்து பாவ அறிக்கை செய்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்து இழந்து போன ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள நீரை உதவி செய்யும். எங்களிலே யாராவது தொடர்ந்து உமை துக்கப்படுத்திக் கொண்டே வேதனைப்படுத்திக் கொண்டே இருப்போம் என்றால், எங்கள் பாவத்தை குறித்த உணர்வற்றவர்களாயிருப்போம் என்றால், அதை குறித்தும் தொடர்ந்து நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எப்பொழுதும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்மோடு கூட சரியான உறவுள்ள உம்முடைய பிள்ளைகளாய் வாழ எங்களை காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜபத்தை கேட்டதற்காகமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையிலே நீர் கிரியை செய்வதற்காகமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நல்ல நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமீன்.
பாதகன் கிருபாகரான கிருபாகரன் பாடு நீ நைந்தென்னை சேரையா.
தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நீ பலம் கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி. நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார். 1 நாளாகமும் 28:20 1 நாளாகமும் 28:20